விவிலிய தேடல். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது.
திருப்பாடல் 23:5 திருவசனத்தில் இன்று நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். அன்பர்களே, புத்தாண்டு புலர்ந்துள்ள இந்த வேளையில் நாம் மேற்கொள்ளும் முதல் விவிலிய தேடலில் இந்த திருவசனம் மனதில் இதமான எண்ணங்களை உண்டாக்குகின்றது. நமக்கு இறைவனே விருந்தொன்றை ஏற்பாடு செய்துள்ளார் என்பது மிக நல்ல செய்திதானே. இறைவன் இந்த உலகின் வழியாக நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்வின் வழியாக பல்சுவை விருந்துகளை, பலவகை விருந்துகளை இந்த ஆண்டு முழுவதும் ஏற்பாடு செய்கின்றார் என்ற உணர்வோடு இந்த தேடலை நாம் ஆரம்பிப்போம். அன்புள்ளங்களே, இந்த திருவசனத்தின் முதல் பகுதியை மட்டும் இன்றைய தேடலில் நாம் சிந்திக்க முனைவோம். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். இந்த வரியை வாசிக்கும் போது அன்புள்ளங்களே, மனதில் கொஞ்சம் நெருடல், கொஞ்சம் சங்கடம். திருப்பாடல் 23:7 திருவசனங்கள் உள்ளன. இந்த 7 திருவசனங்களில் 12 கூற்றுகள் சொல்லப்பட்டுள்ளன. ஆண்டவர் என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை என்பது முதல் கூற்று. பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார் என்பது இரண்டாவது கூற்று. இப்படி அழகாக ரம்யமாக ஆரம்பித்த திருப்பாடலில் இதுவரை ஒலித்து வந்த எண்ணங்களை அழகான இசை என்று நாம் உருவகித்தால், இன்று நம் தேடலுக்கு எடுத்துக்கொண்டுள்ள இந்த வரி அந்த இசையில் ஏற்பட்ட ஒரு அபஸ்வரமாய் ஒலிக்கின்றது. இந்த திருப்பாடல் முழுவதையும் அழகியதொரு ஓவியமாய் நாம் கற்பனை செய்தால், இந்த வரி அந்த ஓவியத்தில் விழுந்த ஒரு கிறுக்கலாய் தெரிகின்றது. இந்தியாவில் அன்புள்ளங்களே, நாம் அடிக்கடி பயன்படுத்தும் ஓர் அடையாளம், ஓர் எண்ணம் திருஷ்டி. எல்லாமே அழகாக மிக பொருத்தமாக அமையும் போது நடுவில் ஒரு குறையை நாமே வலிய புகுத்தும் பழக்கம் இந்தியாவில் பலருக்கு உண்டு. உதாரணமாக, குழந்தைகளுக்கு முகம் கழுவி, பவுடர் பூசி, மையிட்டு, பொட்டிட்டு, பட்டாடைகளையெல்லாம் அவர்களுக்கு உடுத்திவிட்டு இறுதியில் அவர்கள் முகத்தில் கருப்பாக ஒரு சிறு புள்ளியை வைப்பார்கள். ஏன் என்று கேட்டால், பிறர் கண்படக்கூடாதென்று வைக்கப்பட்ட திருஷ்டி பொட்டு என்று சொல்வார்கள். கட்டிடங்கள் கட்டும்போதும், கட்டி முடித்து விழாக்கள் கொண்டாடும் போதும் கோரமான முகம் வரையப்பட்ட ஒரு பூசணிக்காயை தொங்கவிடுவார்கள். கேட்டால் ஊரார் கண் அந்த கட்டிடத்தின் மேல் பட்டுவிடக்கூடாதென்று சொல்வார்கள். இதேபோல் ஊர்மெச்ச ஒருவர் புகழ் பெற்று ஊர்வலமாக வந்து இறங்கும்போது அவருக்கு திருஷ்டி சுத்தி போடுவார்கள். இப்படி இந்திய கலாச்சாரத்தில் திருஷ்டி என்ற எண்ணம் ஆழமாக வேரூன்றி உள்ளது. எல்லாமே மிகவும் நன்றாக அமைந்துவிடும்போது அந்த நிறைவை, சிறப்பை குறைக்கும் வண்ணம் நாமாகவே ஒரு குறையை புகுத்தி அதை திருஷ்டி என்கின்றோம். இந்த எண்ணம் அன்பர்களே இந்தியாவுக்கு மட்டும் உரியது அல்ல. பிற நாடுகளிலும் பல வழிகளில் இந்த எண்ணம் வெளிப்படுகின்றது. அற்புத கலை நயத்தோடு கட்டி முடிக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான கட்டிடங்களில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சிறு பகுதியை சரியாக முடிக்காமல் விட்டு வைத்திருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். திருப்பாடல் 23 அழகான எண்ணங்களை இதுவரை உருவாக்கி வந்துள்ளது. இப்படி ஒரு நிறைவை, அமைதியை, உறுதியை தந்த இந்த பாடலில் 5 திருவசனத்தில் வரும் இந்த வரி வித்தியாசமாக ஒரு திருஷ்டி போல் தெரிகின்றது. இறைவா, நீர் எனக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கின்றீர் என்று மட்டும் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லியிருந்தால், அந்த எண்ணம் இதுவரை ஒலித்த மற்ற எண்ணங்களை ஒத்ததாக இருந்திருக்கும். ஆனால் ஆசிரியர் கூறுவது என்ன? என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என்று அவர் கூறியுள்ளார். இந்த வரியில் எது நம் கவனத்தை அதிகம் ஈர்க்க வேண்டும்? அதை பொறுத்து உள்ளது இந்த வரியை நாம் புரிந்து கொள்ளும் அழகு. எது நம் கவனத்தை ஈர்க்க வேண்டும் அன்பர்களே? இறைவனா, அவர் ஏற்பாடு செய்யும் விருந்தா, அல்லது எதிரிகளா? இறைவன், அவர் ஏற்பாடு செய்யும் விருந்து, இவைகளில் நமது கவனத்தை முதலில் செலுத்துவோம். எதிரிகளை பற்றி பின்னர் சிந்திக்கலாம்.
எதிரினான விருந்து ஒன்றை இறைவன் தருகையில் உதிரியாகி போன நானும் குருதி பெறுகிறேன்.
எனதருமை அன்புள்ளங்களே, திருப்பாடல் 23 ஐந்தாம் திருவசனத்தில் கூறப்பட்டுள்ள இந்த வரியில் நமது கவனத்தை முதலில் ஈர்ப்பது இங்கு கூறப்பட்டுள்ள சூழ்நிலை. இந்த திருப்பாடலின் முதல் வரியிலிருந்து இந்த வரி வரை கூறப்பட்டுள்ள ஏழு கூற்றுக்களில் வெளிப்புற காட்சிகளை நம் மனதில் வரைந்து வந்தார் ஆசிரியர். பசும் புல்வெளி, அமைதியான நீர்நிலை, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு என்று நல்லவைகளும் பயம் தரும் சூழல்களும் வெளிப்புறத்திலேயே நடந்து வந்தன. இந்த எட்டாவது கூற்றிலிருந்து இந்த பாடலின் இறுதி வரை இறைவனின் இல்லத்தில், ஆலயத்தில், அரண்மனையில் நடைபெறுவது போல காட்சிகள் அமைந்துள்ளன. வெளியிலிருந்த நாம் நான்கு சுவர்களுக்குள் ஒரு கூரைக்கு கீழ் வந்ததுமே மனதில் பாதுகாப்பான உணர்வுகள் எழுகின்றன. இந்த பாதுகாப்பான சூழலில் விருந்து ஒன்று நடக்கின்றது. தலையில் எண்ணெய் பூசப்படுகின்றது. கிண்ணம் நிறைந்து வழிகின்றது. இறைவனின் இல்லத்தில் நெடுநாள் வாழும் உரிமை கிடைக்கின்றது. இவை அனைத்தும் அன்பர்களே பாதுகாப்பை வலியுறுத்தும் அடையாளங்கள். திருப்பாடலின் இந்த வரியில் நாம் காணும் மற்றொரு வேறுபாடும் நம் கவனத்தை ஈர்க்கின்றது. திருப்பாடலின் முதல் வரியிலிருந்து ஆயனின் கண்காணிப்பில் வழிநடந்த ஓர் ஆடாக தன்னை உருவகித்த ஆசிரியர் இந்த வரியிலிருந்து ஒரு மனித பிறவியாக மாறுகின்றார். இதுவரை ஆயனாக வழிநடத்திய இறைவன் இந்த வரியிலிருந்து நண்பராய், விருந்து தரும் இல்லத் தலைவராய், எண்ணெய் பூசி தன்னுடைய இல்லத்தில் தங்க வைக்கும் தந்தையாய் மாறுகின்றார்.
எதிரினான விருந்து ஒன்றை இறைவன் தருகையில் உதிரியாகி போன நானும் குருதி பெறுகிறேன்.
என் அன்பு நெஞ்சங்களே, எந்த ஒரு கலாச்சாரத்திலும் விருந்து என்பது வெறும் உணவு மட்டுமல்ல. இது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை. ஒவ்வொரு விருந்துக்கும் பின்புலத்தில் பாசம், பந்தம், உறவு, நட்பு, குலப்பெருமை என்று எத்தனையோ அம்சங்களை நாம் கொண்டாடுகின்றோம். இறைவன் தரும் விருந்து என்பது இஸ்ரேல் மக்களிடம் அடிக்கடி பேசப்பட்ட ஒரு அழகிய ஓமை. நாடோடிகளாய், அடிமைகளாய் பயந்து பயந்து வாழ்ந்து வந்த இஸ்ரேல் மக்களிடையே பந்தி அமர்ந்து விருந்துண்ணல் என்பது வெறும் உணவு மட்டுமல்ல, தலை சிறந்த ஒரு கனவு. பாதுகாப்பை, குடும்ப உணர்வை, நல்ல விளைச்சலை, செல்வ கொழிப்பை குறிக்கும் ஒரு கனவு. இந்த பாதுகாப்பான விருந்து எதிரிகளின் கண்முன்னே நடைபெறுகின்றது. இறைவன் ஏற்பாடு செய்துள்ள இந்த விருந்து நேரத்தில் திருப்பாடலின் ஆசிரியர் ஏன் எதிரிகளை பற்றி நினைக்கின்றார்? இங்கு இது பொருந்தாத ஓர் எண்ணமாய் தெரிகிறதே என்று நாம் எண்ணலாம். அதற்கு காரணம் உண்டு அன்பர்களே. திருப்பாடல் 23 தாவீது எழுதியிருக்கலாம் என்பது நாம் அறிந்த ஒரு விவரம். தன் வாழ்வின் இறுதியில் அவர் இந்த பாடலை எழுதிய நேரத்தில் அவர் வாழ்வில் நடந்த எல்லா நிகழ்வுகளும் அவர் மனக்கண் முன் விரிந்திருக்கும். 2 சாமுவேல் 17 தாவீதின் வாழ்வில் நடந்த ஓர் இக்கட்டான, அதே நேரம் அழகிய சம்பவம் கூறப்பட்டுள்ளது. தன்னை கொல்வதற்கு தேடிய தன் மகன் அப்சலோமிடமிருந்து தப்பித்து ஓடிப்போனார் தாவீது. தன் மகனே தனக்கு எதிரியாக மாறிவிட்ட அந்த நேரத்திலும் தாவீதுக்கும் அவருக்கு விசுவாசமாயிருந்த வீரர்களுக்கும் இறைவன் உணவளித்தார். அதுவும் சாதாரண எளிய உணவல்ல, பல்சுவை விருந்து. இந்த விருந்தை தாவீதுக்கு அளித்தவர்கள் இஸ்ரேல் இனத்தவரும் அல்ல, பிற இனத்தவர். விவிலியத்தில் இந்த பகுதிக்கு இப்போது செவிமடுப்போம்.
சாமுவேல் 2 பிரிவு 17. தாவீது மகனையும் வந்தடைந்த போதே அம்மோனியரின் சோஃபியும் மாக்கிரும் பர்சிலாயும் தாவீதிடம் வந்து அவருக்கு படுக்கைகள், கிண்ணங்கள், மண்பாண்டங்கள், கோதுமை, வார்கோதுமை, மாவு, வறுத்த தானியம், தேன், தயிர், ஆடுகள், பசும்பார் கட்டிகள் ஆகியவற்றை கொடுத்தனர். பாலைவெளியில் மக்கள் பசித்தும் களைத்தும் தாகமாகவும் இருக்கின்றார்கள் என்று சொல்லி தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் உண்பதற்காக அவர்கள் இவற்றை தந்தனர்.
அன்புள்ளங்களே, எதிரிகளின் கண்முன் விருந்து படைக்கும் இறைவனை பற்றி தாவீது கூறும்போது இந்த நிகழ்ச்சியை அவர் மனம் அசை போட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வரியை அவர் எழுதுகையில் தன் முன்னோர்களுக்கும் இறைவன் ஆச்சரியமான வகைகளில் விருந்து கொடுத்ததை தாவீது நினைத்து பார்த்திருப்பார். தாவீதின் முன்னோர்களில் ஒருவரான சிம்சோன் இறைவனின் அருளால் அசாத்திய உடல் வலிமை பெற்றவர். அவர் தன்னை தாக்க வந்த சிங்கத்தை வெறும் கைகளால் கிழித்து கொன்றார். சில நாட்கள் சென்று அந்த வழியே அவர் செல்லும்போது அந்த சிங்கத்தின் எலும்பு கூட்டில் உருவாகியிருந்த தேன் கூட்டிலிருந்து அவர் தேன் பருகினார் என்று நீதித்தலைவர்கள் நூலில் 14 பிரிவில் நாம் வாசிக்கின்றோம். எனதருமை அன்புள்ளங்களே, இறைவன் நினைத்தால் வானத்திலிருந்து மன்னாவை பொழிவார், பாறையிலிருந்து நீர்ச்சுனையை திறப்பார், சிங்கத்தின் எலும்பு கூட்டிலும் தேன் ஊறச் செய்வார். இந்த அற்புதங்களையெல்லாம் கேள்விப்பட்டவர் தாவீது. எதிரிகள் தன்னை சூழ்ந்த நேரத்தில் பயந்து பதுங்கி வாழ்ந்த தனக்கு விருந்து படைத்த இறைவனை அவர் வாழ்வில் உணர்ந்தவர். எனவே தாவீது இந்த வரியை எழுதியிருப்பது பொருத்தம்தானே? என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். எதிரிகளின் கண்முன்னே விருந்து உண்பதில் உள்ள தனி அழகை நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் சிந்திப்போம் அன்பர்களே.
தேடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.